அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த அமிர்தம்தான் உண்கிறவர்களை அழியாமல் பாதுகாக்கும் என்ற பெருமையோடு இல்பொருளுவமையாய் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த அமிர்தம், இந்த அமிர்தத்தோடு மழையை ஒப்பிடுகிறார் திருவள்ளுவர். இந்த மழையை அமிர்தம் என்று சொல்லலாம். எதற்கு அமிர்தம்? இந்த உலகுக்கு மழை அமிர்தம். எப்படி உலகுக்கு மழை அமிர்தமாகும்? அமிர்தம் சாப்பிடவர்கள் சாப்பிட சாக அழிய மாட்டார்கள். மழை இருந்தால் உலகம் அழியாது. எவ்வளவு ஒரு குழந்தைக்கு சொல்லுகிறது போல இயற்கையின் ரகசியத்தை சொல்லுகிறார். இயற்கை அமிர்தம் சாப்பிட்டவர்கள் சாக மாட்டார்கள், மழை இருந்தால் உலகம் அழியாது. ஆகவே உலகத்திற்கு மழைதான் அமிர்தம், புரிந்துகொள். முதல் குறளிலே தெளிவாக செய்தியை சொல்லிவிட்டார். வான் நின்று உலகம் வழங்கி வருதலான் தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று உணர்ந்து கொள்வாயாக. இதுதான் குறள். இப்போ பரிமாளருக்குள்ளே நுழைகிறோம். திருப்பி ஒரு தரம் உரை வாசிச்சு விட்டு போக.
வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் மழை இடையராது நிற்ப உலகம் நிலைபெற்று வருதலான் தான் அமிர்தம்
ஒரு நிமிஷம் இன்னொரு சொல் கவனிக்காமல் விட்டுவிட்டோம். வான் நின்று என்பது குறளில் இருக்கிற சொல். பரிமாளர் எழுதுகிறார், இடையராது நிற்ப. இடையராது நிற்ப என்றால் என்ன? இடையிலே நின்று போகாமல் தொடர்ந்து பெய்ய. உடனே சந்தேகம் வருகிறது, வெள்ளம் வந்து விடுமே என்று சந்தேகம் வருகிறது. மழை எங்காவது தொடர்ந்து பெய்கிறதா? இங்கே மழை தொடர்ந்து பெய்கிறது என்று சொன்னது உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே மழை பெய்து கொண்டுதான் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இடையராது பெய்தல் என்பது ஒரு இடத்திலே இடையராது பெய்தல் என்று அதற்கு பொருள் கொள்ளக்கூடாது. உலகத்திலே எங்கோ ஒரு இடத்திலே மழை பெய்து கொண்டிருக்கும். அதுதான் மழை பெய்து கொண்டேதான் இருக்கிறது, எந்த இடத்திலே என்பது அல்ல. ஆகவே இடையராது பெய்து கொண்டிருக்க, அதை வாசியுங்கள்.
மழை இடையராது நிற்ப உலகம் நிலைபெற்று வருதலான் தான் அமிர்தம் என்று உணரற்பாற்று அம்மழைதான் உலகிற்கு அமிர்தம் என்று உணரும் பான்மையை உடைத்து
பாற்று பான்மையை உடைத்து. இப்ப பொருள் வழங்கிவிட்டது. இனி அவர் குறிப்பிருந்தால் படிப்போம்.
நிற்ப என்பது நின்று என திரிந்து நின்றது. உலகம் என்றது
அதை விளங்குவோம். எப்பவும் இனி உரை குறிப்பு படிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் விளங்க வேண்டும். நிற்ப என்பது நின்று என திரிந்து நின்றது என்று எழுதுகிறார். கவிஞர்களுக்கு தமிழ் சில லைசன்ஸ் கொடுக்கிறது. லைசன்ஸ் என்றால் எப்படி என்றால், கவிதை என்பது ஒரு சட்டத்துக்குள்ளே வரையப்படுகிற எழுத்து வடிவம். நாம் மரபு கவிதைகள் ஒரு யாப்புக்குள்ளே எழுத வேண்டும். ஆகவே புலவர்களுக்கு அது ரொம்ப சிரமமாகிவிடக்கூடாது என்பதற்காக சில அனுமதியை தமிழ் கொடுத்திருக்கிறது. காலத்திலே அவர்கள் பிழை செய்யலாம், தப்பில்லை. இறந்த காலத்திலே தொடங்கி நிகழ்காலத்திலே முடியலாம், ஒருமையிலே தொடங்கி பன்மையிலே முடிக்கலாம். இதெல்லாம் கவிஞர்களுக்கு, ஏனென்றால் அவர்களுக்கு இதெல்லாம் கைவந்த விஷயம் என்றபடியால் அவர்களுக்கு அதை பிழையையும் சரியாக பயன்படுத்த தெரியும் என்று சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். செய்தாரே, ஆகவே நாங்களும் திரிவு பயன்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடாது. அது அவர்களுக்குரிய லைசன்ஸ். இங்கே நிற்ப என்று இருக்க வேண்டிய சொல் நின்று என பொருள் விளங்கவில்லை. அப்போ என்ன அர்த்தம் என்றால், நீ புரிந்துகொள், திருவள்ளுவர் நின்று என்று போற்றது நிற்ப என்பதைத்தான் நின்று என்று போற்றிருக்கிறார். அப்படி ஒன்று இன்னொன்றாக மாறி நிற்பதற்கு திரிவடைதல் என்று பெயர். ஆகவே அது பரிமாளருக்கு விளங்குகிறது. அதை சொல்லுகிறார், நிற்ப என்பது நின்று என திரிந்து நின்றது. முதல் வடி
உலகம் என்றது ஈண்டு உயிர்களை அவை நிலைபெற்று வருதலாவது.
அந்த வசனத்தை விளங்குவோம். உலகம் என்பது ஈண்டு உயிர்களை. ஏன் அப்ப மற்ற பொருள்கள் எல்லாம் இல்லையா, ஜடப்பொருள்கள் எல்லாம் இல்லையா என்று கேட்டால், மழையால் பயன்படுபவை உயிர் பொருள்கள் தான். அடிப்படையிலே உயிர்ப்பொருள்கள் தான். ஆகவே இங்கே உலகம் என்ற சொல் பொதுப்பட நின்றாலும் உயிர்களை குறித்து நிற்கிறது என்று நமக்கு விளக்கம் செய்கிறார் பரிமளழகர்.
அவை நிலைபெற்று வருதலாவது பிறப்பு இடையராமையின் எஞ்ஞான்றும் உடம்போடு காணப்பட்டு வருதல் அமிழ்தம் உண்டா.
இது இவ்வளவத்தையும் வழங்குவோம். திருப்பி அந்த வசனத்தை வாசியுங்கள்.
அவை நிலைபெற்று வருதலாவது பிறப்பு இடையராமையின் எஞ்ஞான்றும் உடம்போடு காணப்பட்டு வருதல்
இவ்வளவத்தையும் வழங்குவோம். இப்போ மலையை அமிர்தம் என்று சொல்லிவிட்டார். அமிர்தம் உண்கிறவர்கள் சாக மாட்டார்கள். இந்த உலகுக்கு மழை அமிர்தம் என்றாகிவிட்டது. அப்படியானால் இந்த உலகத்திலே ஒருத்தரும் சாகாமல் அல்லவா இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்பான், அப்போ எல்லாரும் சாகாமல் அல்லவா இருக்க வேண்டும், செத்து போகிறார்களே என்றால், இங்கே நிலைத்தல் என்பது எதை குறிக்கிறது என்றால் தொடர்ந்து உயிர்கள் இருக்கின்றன. இப்போ மனிதன் என்பதிலே ஜெயராஜ் இறந்து போகலாம், இன்னொருவன் இறந்து போகலாம், ஆனால் மனிதன் என்ற ஒரு அமைப்பு தொடர்ந்து இந்த உலகத்திலே இருக்கிறது அல்லவா. மரம் என்ற ஒன்று செத்து போகலாம், வேறொரு கொடி செத்து போகலாம், ஆனால் கொடி மரம் என்பவை நிலைத்து இருக்கிறது அல்லவா. அப்படி தொடர்ந்து நிலைத்தலைத்தான் நிலைத்தல் என்கிறார். அதற்கு தமிழிலே பிரவாக நித்தம் என்று ஒரு சொல் இருக்கிறது. இதெல்லாம் மரபாக படித்தால்தான் நமக்கு தெரிய வரும். பிரவாக நித்தம் என்றால் ஆற்றிலே தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். ஆற்றிலே தண்ணி, பிரவாகம் என்றால் வெள்ளம், ஆற்றிலே தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு இடத்துல இப்படி கை வைக்கிறேன், நான் இந்த இடத்திலே தண்ணீர் எப்பொழுதும் இருக்கிறதா இல்லையா என்றால் அந்த கேள்விக்கு என்ன பதில்? தண்ணீர் இருக்கிறது என்று பதில். முதல் வினாடியில் இருந்த தண்ணியா இப்ப இருக்கிறது என்றால் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர், ஒரு இடத்துல கை வைக்கிறேன், இந்த இடத்துக்குள்ளே தண்ணீர் எப்போதும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஆனால் இப்ப இருந்த தண்ணி இல்லை, அடுத்த நிமிஷம் இருக்க போறது, ஆனால் தண்ணி எப்போதும் இருக்கிறது. அப்போ நிலையின்மையில் ஒரு நிலைத்தல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது அழிஞ்சு கொண்டே இருக்கும், ஆனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்கவே போகிறது. இதற்கு பிரவாக நித்தம் என்று தமிழிலே, வடமொழியிலே இதற்கு பெயர் சொல்வார்கள். பிரவாக நித்தம், வெள்ளம் ஒரு இடத்திலே நிரந்தரமாக இருப்பது போல மனிதர்கள் இறந்து கொண்டிருந்தாலும் ஆற்றிலே தண்ணி குறிப்பிட்ட இடத்திலே எப்போதும் இருப்பது போல உயிர்கள் ஏதோ விதத்திலே இருந்து கொண்டிருக்கிறபடியால் அவற்றை இருக்கச் செய்கிற மலையை அமிர்தம் என்று சொல்லுகிறார் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும்.
அவை நிலைபெற்று வருதலாவது பிறப்பு இடையராமையின் எஞ்ஞான்றும் உடம்போடு காணப்பட்டு வருதல்.
ஏதோ ஒரு இடத்திலே மனிதன் இருந்து கொண்டேதான் இருக்க போகிறான். மரம் இருந்து கொண்டேதான் இருக்க போகிறது, மிருகம் இருந்து கொண்டேதான் இருக்க போகிறது. இறந்து இறந்து பிறந்தாலும் பிறப்பு இடையராமல் இருக்கிறபடியால் அது நிற்கும். அதனால் தான் அதை நிலைப்பாய் கொண்டு மலையை அமிர்தமாக கொள்கிறார்.
அமிர்தம் உண்டார் சாவாது நிலைபெறுதலின் உலகத்தை நிலைபெறுத்துகின்ற வானை அமிர்தம் என்று உணர்க என்றார்.
அதாவது பிறந்து 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 ஏதோ எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கிறது, வாழ்வதற்கு மழை அடிப்படையாக இருக்கிறது, ஆகவே வாழ வைக்கிற மழையை அமிர்தம் என்று உணர்க என்கிறார். முதல் குறளிலே மழையினுடைய அவசியம் சொல்கிறார். உயிர் வாழ மழை அவசியம். இதை தெளிவாக அமிர்தத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அவற்றை உண்கின்றார்க்கு தானும் உணவாய் நிற்பதுவும் மழை தானும் உணவாதலாவது தண்ணீராய் உண்ணப்படுதல் சிறப்பு உடைய உயர்தனை மேல் வைத்து கூறினமையின் அகிரினைக்கும் இது ஒக்கும். இவ்வாறு உயிர்களது பசியையும் நீர்வேட்கையையும் நீக்குதலின் அவை வழங்கி வருதல் உடையனவாம் வருதல் உடையனவாயின என்பதாம்.
அடிச்சிட்டோம். என் ஆசிரியர் சொல்வார், வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பொழுது, வீடுகளுக்கு வெள்ளை அடிக்கிற பொழுது, இது சுண்ணாம்பு அடிக்கிற பொழுது, இந்த அடிக்கிறவன் முதல் ஒரு கோட் அடிப்பான். அடித்து எல்லாம் முடிச்சுட்டு அப்போ லைட்டாக அந்த பெயின் தெரியும். பிறகு செகண்ட் கோட் அடித்தால் அது பிறகு டாக்கா. பிறகு இன்னொரு கோட் அடித்தால் நல்ல தெளிவாக அந்த பெயின் தெரியும். படிப்பு அப்படித்தான் படிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் சொல்வார். எடுத்தால் போல ஒரு ஒரு நல்ல பெயிண்டர் ஒரு இடத்துல மூன்று தரம் அடிச்சா என்ன என்று கேட்க மாட்டான். மூன்று தரம் நீ அடிக்கத்தானே போறாய், அப்ப ஒரேதான் மூன்று தரம் அடிச்சு கொண்டு போகலாமான்னா ஒரு தரம் அடிச்சு காய விட்டு ரெண்டாம் தரம் அடிச்சு மூன்றாம் தரம் அடிச்சாதான் அது தெளிவா பதியும். படிப்பும் அப்படித்தான், முதல் கோட் படிக்கிறது லைட்டா பதியும், பிறகு ரெண்டாம் கோட் மூன்றாம் கோட்ல நல்ல தெளிவாயிரும். இப்போ ஒரு கோட் அடிச்சிட்டோம், இனி செகண்ட் கோட்டுக்கு போகிறோம். ரெண்டாவது கோட் என்ன சொல்ல போகிறார் என்றால், வசிங்கள்
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி.
இதை படிச்சுட்டு ஒருத்தன் சொன்னான் துப்பாக்கியை பற்றி அப்பவே சொல்லிட்டார்கள். சில பேருக்கு இப்படி இல்லாத பெருமை சொல்றதுல சந்தோஷம். துப்பாக்கி எல்லாம் பிறகுதான் கண்டுபிடித்தார்கள், திருவள்ளுவர் அப்பவே கண்டுபிடித்துட்டார். நான் சொல்வது உள்ள பெருமையை விடவும் கூடாது, இல்லாத பெருமையை பொய்யாக சொல்லவும் கூடாது. துப்பாக்கி என்பது இங்கே துப்பாக்கியை சொல்லவில்லை, துப்பு என்றால் உணவு. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. துப்பாய தூம் மழைன்னு படிக்கப்படாது, துப்பாய தூம் மழை. இந்த பிள்ளைகளுக்கு சொற்பயிற்சி வர்றதுக்கு இதை வேகமா சொல்ல வைப்பார்கள். அந்த காலத்தில் துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. ஒன்றும் இல்லை பாருங்க, இது வந்து சொல்லழகு அவ்வளவுதான். இது ஒரு அணியிலே சேர்ப்பார்கள், சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்று ஒரு பெயர். அணி என்றால் அழகு தருவது, அணி இந்த நகைகளுக்கெல்லாம் அணி என்று பெயர். ஏனென்றால் அது அழகு தருவது, சொல்லுக்கும் அழகு தருபவற்றுக்கு அணி என்று பெயர். ஒரே சொல் ஒரே பொருளோடு திருப்பி திருப்பி அடுக்கப்பட்டால் அது சொற்பொருள் பின்வரு நிலை அணி என்று அதற்கு பெயர். அதுக்கு சும்மா தெரிஞ்சுக்கொண்டா ஒன்றும் நெட்டம் இல்லை. ஒரே சொல்லை ஒரே பொருளோடு ஒரு பாட்டில் திருப்பி திருப்பி வர்ற மாதிரி அடுத்துறது. சில நேரத்தில் ஒரே சொல் வரும் பொருள் வேறுபடும், சொற்பின் வரும் நிலை அணி. அப்போ நான் கொஞ்சம் பயத்தோடு தான் படிப்பிக்க வேண்டும். இங்கே படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் போல் இருக்கிறது. நான் என் இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ண முடியாதுங்கிறது தெரியுது. ஒன்று நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், நீங்கள் சொல்லியிருந்தால் அதை தெரிந்து கொள்வேன். அதுதான் அந்த உண்மை. அதாவது சொல் ஒரே பொருளோடு வருவது, வெறும் சொல் பொருள் வேறுபட்டு வருவது. இங்க பாருங்க, துப்பு என்ற சொல்லை திருப்பி திருப்பி அடுக்குகிறார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயதுவும் மழை. இங்கே துப்பு என்ற சொல்லெல்லாம் உணவு என்ற அர்த்தத்திலே வருகின்றார். ரொம்ப எளிமையா முதல் குரல்ல சொன்னார், மழை இல்லாவிட்டால் உலகம் அழிந்து போய்விடும், ஆகவே மழைதான் உலகத்துக்கு அமிர்தம். மழை எப்படி அமிர்தமாக இருக்கிறது என்பதை அடுத்த குரல்ல சொல்லுகிறார். மழை இல்லாவிட்டால் உலகம் அடைந்து போய்விடும் என்றது என்னவென்றால், அதுக்கு அதுக்கு காரணம் சொல்லுகிறார், உண்ணுகிறவர்களுக்கு உண்பதாகிய உணவுகளை ஆக்கி உண்ணுகிறவர்களுக்கு தானே உணவாவதும் மழை. இவ்வளவு தான் பொருள். இப்ப படிச்சு பாருங்க, துப்பார்க்கு உண்கிறவர்களுக்கு, துப்பாய உண்ணத்தக்க, துப்பாக்கி உணவை ஆக்கி, துப்பார்க்கு உங்குறவர்களுக்கு துப்பாயதும் மழை தானே உணவாவதும் மழை. இவ்வளவுதான். அப்ப பாருங்க, உண்ணுகிற உணவை உண்டாக்கியும் கொடுக்கிறது, தானே உணவாகவும் மாறுகிறது. இப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா? மழைக்கு இருக்கிற சிறப்பு. ஆகவே இது இல்லாவிட்டால் உயிர்கள் வாழாது. உண்ணுகிற உணவும் கட்டுவிடும், குடிக்கிற நீரும் கட்டுவிட்டால் உயிர்கள் வாழ முடியாது. அதை வைத்துக் கொண்டுதான் முதல் குரலில் சொன்னார், இது அமிர்தம் என்று தெரிந்து கொள், அது இல்லாவிட்டால் உலகம் அழிந்து போய்விடும் என்பதை வலியுறுத்துகிறார். இப்ப படியுங்கள்.
துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, உண்பார்க்கு நல்ல உணவுகளை உளவாக்கி, துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அவற்றை உண்கின்றார்க்கு தானும் உணவாய் நிற்பதும் மழை.
தான் உரை முடிந்து விட்டது. இனி உரை குறிப்பு சொல்லப் போகிறார்.
தான் உணவாதல் ஆவது தண்ணீராய் உண்ணப்படுதல்.
அவ்வளவுதான். சிறவை உண்டாக்கி கொடுத்து தானே உணவாகிறது என்றால் எப்படி உணவாகிறது என்றால், தண்ணீராய் உண்ணப்படுவதனாலே அதுவும் உணவாகிறது.
சிறப்பு உடைய உயர்தனை மேல் வைத்து கூறினமையின் அகிரினைக்கும் இஃது ஒக்கும்.
இதெல்லாம் பரிமேலழகர் மெனக்கெடுகிறார், நாங்கள் இதை கவனிக்கவே மாட்டோம். என்ன சொன்னார், துப்பார்க்குன்னு தொடங்கிட்டார், சாப்பிடுகிறவர்களுக்கு என்று வந்துவிட்டது. அப்போ உயர்தினை சொல்லி ஆகிவிட்டது. அப்போ ஆடு மாடு குருவி புல் இதுக்கெல்லாம் இல்லையா, அகர்ணையை பற்றி சொல்ல இல்லையே என்றால், உயர்தினைக்கு ஒன்றை சொன்னால் அகிருதனைக்கும் அது பொருந்தும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வகுப்பு நடத்துகிறவர்கள், சும்மா சொல்லுகிறேன், இந்த இந்த வகுப்பை நடத்துகிறவர்கள் சத்தம் போடாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் என்று வைத்தால், அவர்களுக்கே சொன்னபடியால் நீங்கள் எல்லாம் சத்தம் போடாமல் இருக்க வேண்டும் என்பது சொல்லாமலே பெறப்படும். இருக்கிறதல்லவா? இப்போ அது பொதுவாக ஆசிரியரே பார்த்து அதிபர் சொல்லுகிறார், வகுப்பை கொஞ்சம் அமைதியாக நடத்துங்கள் என்று ஆசிரியருக்கே சொல்லிவிட்டால், பிறகு மாணவர்களுக்கு தனியே சொல்லத்தவில்லை, மாணவர்களுக்கும் அதுதான் சட்டம். சிறப்புடைய உயர்தினைக்கு சொன்னபடியால் அகிரணைக்கும் அதுவே என்று உணர்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் சாப்பாட்டை உண்டாக்கி கொடுத்து சாப்பாடாகவும் ஆகிறதா என்றால் இல்லை. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மழை சாப்பாட்டை உருவாக்கி கொடுத்து சாப்பாடாகவும் ஆகிறது. அப்படி என்றால் ஏன் உயர்தினையிலே சொன்னார் என்றால், உயர்வது உயர்வ ஒன்றுக்கு சொல்லிவிட்டால் மற்றவைக்கும் அது பொருந்தும் என்று நாம் விளங்கலாம் என்பதற்காக சொல்கிறார். அதைத்தான் எழுதுகிறார். இதெல்லாம் நாங்கள் இது படிச்சிருந்தா, தனியா படிச்சிருந்தா இதை யோசிக்கவே மாட்டோம்.
இவ்வாறு
சிறப்புடைய
உயர்தினை மேல் வைத்து கூறினமையின் அகிரினைக்கும் இஃது ஒக்கும். இவ்வாறு உயிர்களது பசியையும் நீர் வேட்கையையும் நீக்குதலின் அவை வழங்கி வருதலுடைய வாயின என்பதாம்.
முதல் குறளிலே அவை வழங்கி வருவதற்கு இது காரணமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். எவை வழங்கி வருவதற்கு? இந்த உலகு வழங்கி வருவதற்கு மழை காரணமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். அது வழங்கி வருவதற்கான விளக்கத்தை இரண்டாவது குறளிலே சொல்லுகிறார். சாப்பாடாகவும் தண்ணீராகவும் இருக்கிறபடியால் தான் இருக்க. ஆகவே முதல் குறள் சொன்னதற்கு விளக்கம் சொல்லுகிறார் என்பதை இரண்டாவது குறளிலே குறிப்பிடுகிறார். ரெண்டு குறள் தாண்டிவிட்டோம். இதிலே ஒரு இனி இனி போகத்தான் இந்த குறளுடைய நுட்பங்கள் வரப்போகிறது. அப்போ முதல் குறளில் என்ன சொன்னார்? மழை உலகுக்கு அமிர்தம். பிறகு அது எப்படி அமிர்தமாகிறது என்றால், தானும் உணவாகி உணவுகளையும் உண்டாக்கி கொடுத்து உயிர்களை நிறைக்க செய்கிறது. ரெண்டு விஷயம் முடிந்து விட்டது. மூன்றாவது விஷயம்,
விண்ணின்று பொய்ப்பேன் விரிநீர் வியனுலகத்து உண்ணின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பேன், மழை வேண்டுங்காலத்து பெய்யாது பொய்க்கும் ஆயின், விரிநீர் வியன் உலகத்துள் கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் கண் நின்று உடற்றும் பசி, நிலை பெற்று உயிர்களை வருத்தும் பசி.
திருவள்ளுவரை போல தர்க்க அறிவோடு ஒரு விஷயத்தை சொல்லுகிறவர் ரொம்ப அபூர்வம். ரெண்டு குறள் சொல்லிவிட்டார். அதாவது மழை உலகுக்கு அமிர்தம், அது நீராக உண்ணவும் பட்டு உணவை உண்டாக்கியும் கொடுக்கிறது. அப்போ மழை கொண்டு வருவது நீரை, மழை எதை தருகிறது? நீரை தருகிறது. உணவாக உணவை உண்டாக்கியும் தருகிறது, உண்ணவும் பண்ணுகிறது. ஒருத்தன் குறுக்கு கேள்வி கேட்கிறவன், இதுக்கு என்னையா மழை, சுற்றி வர உலகத்தை சுற்றி கடல் இருக்குதே அது பூரா நீர் தானே, சுற்றி வர கடல் இருக்கிறதே நீர் தானே, மழை வர வேணும் என்று அனாவசியம் என்று ஒருவன் கேள்வி கேட்பான் என்று தெரிந்து கொண்டு அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். எவ்வளவுதான் நீராலே சூழப்பட்ட கடல் என்ற வடிவத்திலே நீராலே உலகம் சூழப்பட்டாலும் கூட மழை இல்லாவிட்டால் உயிர்கள் அழியும். விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து, உலகத்துக்கு அடை சேர்க்கிறார். அடை என்பது அதை சிறப்பிக்க சொல்லப்படுகிற வார்த்தை. உலகம் என்று சொன்னால் போதும், வியனுலகம் என்கிறார், விரிந்த உலகம். அதற்கு இன்னும் ஒரு சொல் சேர்க்கிறார், விரிநீர் வியனுலகம், நீரினாலே சூழப்பட்டிருக்கிறதாகிய இந்த உலகத்தை மழை நின்றால் பசி உழற்றும், பசியினாலே இந்த உலகம் வாடும். இது என்ன சொல்ல வருகிறார் மறைமுகமாக? நீர்தானே அவசியம் கடல் இருக்கிறது என்று நினையாதே, கடல் இருந்தாலும் மழை இல்லாவிட்டால் உலகம் அழியும். இதை சொல்ல வருகிறார். இனி நாம் குறளை வாசித்து உரையை வாசி.
விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் என்று பொய்ப்பின்,
இதுக்கு ரெண்டு அர்த்தம். இந்த விண் நின்று என்பதை சில பேர் விண் நின்று என்றும் படிப்பார்கள், விண் நின்று என்றும் படிப்பார்கள். ரெண்டுக்கும் பொருள் சொல்லலாம். விண் நின்று, விண்ணிலே இருந்து மழை பெய்யாமல் பொய்த்தால் விண் இன்று பொய்ப்பின் என்று சொன்னாலும் பொருள் சொல்லலாம். அடிப்படையிலே இந்த சொல்லுக்கு இரு விளக்கம் உண்பது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம்.
விண் என்று பொய்ப்பின், மழை வேண்டுங்காலத்து பெய்யாது பொய்க்கும் ஆயின்.
இன்று என்பதற்கு அவர் இன்று என்று எடுக்கிறார் பரிமேலழகர். வின் இன்று பொய்ப்பின், இன்று என்பது எந்த இன்று? வேண்டும் காலத்து பொய்க்க பெய்யாது ஒளியின், மழை தேவைப்படுகிற பொழுது வர வேண்டும். அந்த நேரத்திலே பெய்யாமல் விடுமானால் இந்த உலகம் பசியினாலே வாடும். ஏன் பசியினாலே வாடும்? அது உணவையும் கொடுத்து உணவும் ஆவது. மழை இல்லாவிட்டால் உண்டாகிற உணவும் உண்டாகாது, மழையாகிய உணவும் கிடைக்காமல் போகும். ஆகவே பசி உள்நின்று உணற்றும் என்கிறார்.
விரிநீர் வியனுலகத்துள் கடலால் சூழப்பட்ட அகன்ற உலகத்தின் கண் நின்று உடற்றும் பசி நிலை பெற்று உயிர்களை வருத்தும் பசி.
பசி அசையாமல் நின்று உயிர்களை வருத்தும். பாருங்கள், ஒரு சொல்லை கூட பரிமாளர்கள் இப்ப உலகத்தை மழை இல்லாவிட்டால் பசி வாட்டும் போதும், கடலால் சூழப்பட்ட என்று சொன்னதன் மூலம் நீர் எவ்வளவு இருந்தாலும் மழை அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார். அப்போ அந்த படிப்படியா உயர்த்தி கொண்டு போறார். அவை மழைதான் அமிழ்தம், உணவாக ஆகிறது. உணவாக ஆவதற்கு கடல் நீர் இருக்கிறது என்றால் அது போதாது, மழை பெய்தால் தான் உலகம் நிலைக்கும். மூன்றாவது குறள் உரை குறிப்பிருந்த வசனம்.
கடலுடை தாயினும் அதனால் பயன் இல்லை என்பார்.
விரைய தமிழ்லே இன்றைக்கு நாங்கள் பிரயோகிக்காத சில தமிழ் வரும், அது கொஞ்ச நாள் படிச்சோடனே பயிற்சி ஆயிரும். கடல் உடைத்தாயினும் என்றால் கடலை உடைக்கிறது என்று அர்த்தம் இல்லை, கடலை கொண்டதாயினும். அவன் பெரும் செல்வம் உடையவன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த உடையவன் தான் இங்கே உடைத்து. கடல் உடைத்தாயினும், கடல் இருக்கிறது தானே நீருக்கு என்று சொன்னாலும், இப்ப எல்லாம் சொல்லுகிறார்கள் கடல் நீரை நன்னீராய் மாற்றுகிற முயற்சி எல்லாம் சொல்லுகிறார்கள், அது எதுகுமே இயற்கை தருகிற இன்பத்தை, இயற்கை தருகிற வளத்தை ஒரு நாளும் தராது. இது அன்றைக்கே சொல்லுகிறார் திருவள்ளுவர், கடல் இருக்கிறது என்று நினைத்து பெருமிதம் கொள்ளாதே தண்ணீருக்கு, மழை இல்லாவிட்டால் பசி இருக்க போவது நிச்சயம், உள்நின்று உழற்றும்.
கடலுடைத்தாயினும் அதனால் பயனில்லை என்பார். விரிநீர் வியனுலகத்து என்றார். உணவு இன்மையின் பசியான் உயிர்கள் இறக்கும் என்பதாம்.
அப்போ உணவில்லாது அங்கே உணவில்லாவிட்டால் உலகம் அழியும், கடல் இல்லா மழை இல்லாவிட்டால் அழியும் என்றால், கடல் இருந்தாலும் கூட நீரென்ற வடிவிலே கடல் இருந்தாலும் கூட மழை இல்லாவிட்டால் உலகம் அழியும் என்பதை திருப்பி மழையினுடைய அவசியத்தை வலியுறுத்துகிறார். மூன்று குறள் முடிந்தது.
ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். உழவர் ஏரின் உழார், உழவர் ஏரான் உழுதலை செய்யார். புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால். மழை என்னும் வருவாய் தன் பயன் குன்றின்.
இங்கே வாரி என்ற சொல்லுக்கு பொருள் வருவாய். அதில் கொஞ்சம் கவனிச்சீர்களானால் நமக்கு குறளுக்குள்ளே போவது சுலபமாக இருக்கும். வாரி என்பது வருவாய். ஏரின் உழார் உழவர் மழை என்னும் வாரி வளம் குன்றிக்கால் என்பது குறள். இப்ப என்ன கேள்வி வருகிறது என்றால், மழை தானும் உணவாகி உணவுகளையும் உண்டாக்கும் என்று முன்னே சொன்னார். இப்ப இந்த குறளுக்கு முதல் குறளே சொல்லிவிட்டார், மழை இல்லாவிட்டால் கடல் இருந்தும் பயனில்லை. அப்போ நேராக வருகிற மழை என்கின்ற உணவு இல்லாமல் போய்விடும். உழுது விதைக்கிற பயிர்களை விதைத்து உண்ண முடியாதா என்ற கேள்வி அடுத்ததாக எழும். மழை இல்லாவிட்டால் பயிர் விளையாது என்பது ஒரு பக்கம், அது விளைவிக்க முயற்சிக்க முடியாதா என்றால் உழவர்கள் நிலத்தை உழ முடியாமல் விட்டு விடுவார்கள் என்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? உணவாக நிற்கிற தானும் கெட்டுவிடும், உண்டாகிற உணவுகளையும் உண்டாக்காமல் பண்ணிவிடும். இதைத்தான் சொல்ல வருகிறார். இனி நாம் அவருடைய குறளுக்கும் உரைக்குள்ளேயும் போவோம்.
ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். உழவர் ஏரின் உழார், உழவர் ஏரான் உழுதலை செய்யார்.
இந்த சொற்பிரயோகத்தை சொல்றோம். ஏரான் என்றால் ஏராள், இப்ப நாங்க அப்படித்தான் பயன்படுத்துறோம். ஏராள் வயல்கள் உழுதலை செய்யார். அந்த காலத்தில் அதுக்கு ஆண் உருவு போட்டு சொல்வார்கள். ஏரான் உழவர்கள் வயலை உழுதலை செய்யார்.
புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால்.
பாருங்க, ஒரு பொது சொல் நமக்கு அறிமுகமாகிறது. மழைக்கு வான் என்று ஒரு சொல் பயன்படுத்தினார், இங்கே புயல் என்று ஒரு சொல் பயன்படுத்துறார். புயல் என்பது மேகத்தை குறிக்கிற, காற்றை குறிக்கிற ஒன்று. அதுவும் மறைமுகமாக இங்கே மழையை குறிக்கிறது, புயல் என்னும் வாரி. அப்ப மழைக்கு இன்னொரு பெயர். ஒரு கவிதை எழுதுறவனுக்கு சொற்பிரயோகத்துக்கு எதுக்கு மோனையோடு எழுத வேணுமா இருந்தால் மழை என்ற ஒரு சொல் போட வேண்டும். ஆனா மோனையா வேற எழுத்து பூனாவிலே ஒரு முயற்சி எழுத்து வேண்டும், உடனே புயல் என்று போட்டு எழுதலாம் என்பதுக்கு இதெல்லாம் நமக்கு லைசன்ஸ்.
புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால், மழை என்னும் வருவாய் தன் பயன் குன்றேன். குன்றிய கால் என்பது குறைந்து நின்றது.
அதாவது வயர பலம் அந்த ஓரிடமா ஒரு வசனமா நிறுத்துங்கள். குன்றிக்கால் என்று இருக்கிறது அந்த குரல்ல, நீங்கள் பாருங்கள். மலை என்னும் வாரி வளம் குன்றிக்கால், அது குன்றிக்கால் என்று இருக்கக்கூடாது, குன்றிய கால் என்று இருக்க வேண்டியது. குறைந்து நிற்கிற குன்றிய கால் என்றதுல ஒரு எழுத்து குறைந்து, அது கவிஞர்களுக்குரிய லைசன்ஸ். நாங்களும் நாளைக்கு அப்படி பேசுகிறோம் கேட்டு ஒரு எழுத்தை விட்டுட்டு பேச முடியாது, அது கவிதையில மட்டும் அது செய்யலாம். ஆகவே அங்கே ஒரு எழுத்து நிற்கிற குறைந்து நிற்கிறது என்கிறார்.
குன்றிய கால் என்பது குறைந்து நின்றது, உணவு இன்மைக்கு காரணம்.
சும்மா கேட்கிறேன், என்ன குறைந்து நின்றது? யா என்ற எழுத்து குறைந்து நிற்கிறது. குன்றிய கால் என்று வந்திருக்க வேண்டும், அந்த ய என்ற யாவும் மிக்கும் இல்லை, குன்றிக்கால் என்று நிற்கிறது. ஆகவே அந்த எழுத்து குன்றி நிற்கிறதை அங்கே சொல்லுகிறார். தேவையான நேரத்திலே கவிஞர்களுக்கு இந்த அனுமதி உண்டு, சில எழுத்தை விடலாம், சில எழுத்தை மிகச் செய்யலாம். நெட்டெழுத்தை குற்றெழுத்தாக்கலாம், குற்றெழுத்தை நெட்டெழுத்தாக்கலாம். அதை கவிஞர்கள் நயப்பாக, தசரதன் ராமன் காட்டுக்கு போக போறான் என்ற உடனே மயங்கி விழுந்து விடுகிறான். கம்பர் பாடுகிற பாடலிலே முச்சற்றான் என்று போடுவார், மூச்சற்றான் என்று இருக்க வேண்டும், முச்சற்றான் போல என்று பாடுவார். அப்ப எப்படி முச்சற்றான் என்று, முச்சு என்று ஒரு சாமான் இல்லையே, அது மூச்சுத்தான் குன்றி நிற்கிறது. அதுக்கு உரையாசிரியர் எழுதினார்கள், மறைமுகமாக கம்பன் அவனுடைய மூச்சு குறைய ஆரம்பித்து விட்டதை காட்டினான் என்று எழுதினார்கள். மூச்சு முச்சாயிற்று என்றால் தசரதனுடைய மூச்சு குறைய ஆரம்பித்தது. இப்படி இந்த இந்த கவிஞர்களுடைய லைசன்ஸை நயப்புக்கும் பயன்படுத்துவார்.
உணவு இன்மைக்கு காரணம் கூறியவாறு, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை.
இப்ப இதுவரை நாங்கள் கடவுள் வாழ்த்துல எல்லா குரலும் கொஞ்சம் ஆழப்படிச்சதுனாலே இது ஏதோ கொஞ்சம் வேகமா போகிற மாதிரி ஒரு சோர்வு வருகிறது. கொஞ்சம் ஆழ விளங்க வேண்டிய குரல் வந்துவிட்டது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றாங்கே, எடுப்பதுவும் எல்லாம் மழை. இதுதான் குரல். இதுல ஒன்று ரெண்டு இலக்கணம் சொல்லித்தரப்போகிறார், விஷயம் சொல்லித்தரப்போகிறார். அப்ப இதை கொஞ்சம் நாங்கள் புத்திக்கு வேலைக்கு ஒரு குரல் வந்துட்டது என்று நினைச்சு படிக்கலாம்.
கெடுப்பதுவும் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதுவும், கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும், அவ்வாறு கெட்டார்க்கு துணையாய் பெய்து முன் கெடுத்தார் போல எடுப்பதுவும் எல்லாம் மழை. இவை எல்லாம் வல்லது மழை.
ஒரு நிமிஷம் இந்த உரையை நீங்கள் ஒருத்தரும் கையில் இருக்க புஸ்தகத்தில் படியுங்கள். சரியா படித்தா ஒரு சந்தேகம் வர வேணும், ஒன்றும் வராட்டி தப்பில்லை. கெடுப்பதுவும் என்ற சொல்லுக்கு என்ன உரை எழுதுகிறார்?
பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதுவும்.
இதுல நிறுத்துவோம். பெய்யாது நின்று கெடுப்பதுவும் என்று எழுதுகிறார் உரை. பெய்து கெடுப்பது இல்லையா? நான் சொல்லுற கேள்வி வருகிறது அல்லவா, மழை பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதுவும் என்று எழுதுகிறார் உரை பரிமளரகர். பரிமளரகர் பிழைவிட மாட்டார் என்று நாங்கள் முதலொரு பிரமாணம் வச்சுக்கொள்ளவன். பிள மாதிரி தெரிஞ்சா அதுக்கு சரியை தேட வேண்டியது வேலையை தவிர பரிமலர்களை பிழை கண்டுபிடிச்சிட்டேன் என்று கொடியாட்டக்கூடாது. அப்போ கெடுப்பதும் என்றால் கெடுப்பது, அது அந்த கெடுப்பதில இருந்து எடுப்பது, ரெண்டையும் மழை செய்கிறது. இதுதான் குறளினுடைய அடிப்படை பொருள். கெடுப்பது என்பதற்கு பரிமலர்கள் உரை எழுதுகள் எழுதுபொழுதால் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதும். இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் சென்னையில பெஞ்சு கெடுத்ததே, அப்ப ஏன் கெடுப்பதற்கு பரிமளர்கள் பெய்தாது நின்றும் பெய்தும் கெடுப்பதும் என்று எழுதவில்லை என்பது கேள்வி. நான் சொல்றது கேள்வி புரியுதுங்களா? கெடுப்பது என்பது தனியே பெய்யாது நின்றது இல்லையே, பெய்தும் கெடுக்கும் அல்லவா. அப்ப இதை ஏன் பரிமளர் எழுதாம விட்டார்? பரிமளர் எப்படி ஒரு பெரிய ஆளா நாம எடுக்க முடியும் என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் என்றால், மழை பெய்யாது கெடுத்தால் உலகத்தினுடைய அத்தனை பொருளும் கெடும். பெய்து கெடுக்கையிலே ஒரு பகுதி கெட்டாலும் இன்னொரு பகுதி வாழும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்போ மழை பெய்கிறது, வருஷத்தின் ஒரு மழையை வைத்துக் கொண்டு வாழுகிற தாவரங்கள் இருக்கின்றன. வருஷம் பூராவும் வாழுகிற தாவரங்கள், இப்போ ஆலமரம் அரச மரம் பெரிய மரங்கள் எல்லாம் ஒரு மாறி மழையை வைத்துக் கொண்டு ஒரு மழையை வைத்துக் கொண்டு அவை ஒரு வருஷம் வாழும். அப்போ அவற்றுக்கும் மழை பெய்யத்தான் வேண்டும். இப்ப வெங்காயம் பயிரிடுகிறீர்கள், அது ஒரு மலைக்கு மேலே மழை பெய்தால் அழுகி போய்விடும். இப்போ மழை பெய்கிற பொழுது முற்றாக அழிக்காது, ஒரு பகுதி அழிந்தாலும் இன்னொரு பகுதி அதனாலே பயன்பெறும், பெய்யாது விட்டால் எல்லாம் அழிந்து போய்விடும். அதை தெரிந்து கொண்டுதான் பரிமேலழகர் பூமியின் கண் வாழ்வாரை பெய்யாது நின்று கெடுப்பதும் என்று எழுதினார் என்று பொருள் கொள்ள வேண்டும்.